الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد ويا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله وقد قال الله سبحانه وتعالى في كتابه الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الإنسان خلق هلوعا إذا مسه الشر جزوعا وإذا مسه الخير منوعا إلا المصلين الذين هم على صلاتهم دائمون والذين في أموالهم حق معلوم للسائل والمحروم والذين يصدقون بيوم الدين والذين هم من عذاب ربهم مشفقون صدق الله العظيم عن أم سلمة رضي الله عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم ما من مسلم تصيبه مصيبة ويقول ما أمر الله به إنا لله وإنا إليه راجعون اللهم أجرني في مصيبتي واحلب لي خيرا منها إلا أخلف الله له خيرا منها رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم அனைத்து உலகங்களையும் தன் மேலான ஆதிக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் ஸலவாத்துன்னும் கர்ணாமாரையும் ஸலாமென்னும் சாந்தி பெருக்கும் ரஹ்மத்துல் ஆலமீன் சையதுல் முர்சலீன் ஷபீஉல் முஜனிபீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் அனைத்து வழிமுறைகளையும் சீரான முறையிலே பின்பற்றி நடந்த ஆல சஹாபுகள் தாபிஈங்கள் தபிஉ தாபிஈங்கள் அனைவர்கள் மீதுள்ள முண்டாவதாக வல்லபனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய குறுகிய கால வாழ்க்கையிலே எந்த நாளை கண்ணியமுள்ளதாக ஆக்கி வைத்திருக்கிறானோ அந்த சிறப்பு மிக்க நாளை அவன் விரும்பக்கூடிய இடமான மஸ்ஜிதிலே கயந்து ரஹ்மத்து பெறக்கூடிய அந்த அருமையான மக்களே எங்களுடைய வாழ்க்கையில எந்த விடயங்களை எல்லாம் அவனுடைய ரஹ்மத்தோடு சம்பந்தம் உள்ளதாக ஆக்கி வைத்திருக்கிறானோ அந்த கடமையான விடயங்களை சீரான முறையிலே செய்து கொள்ளுமாறும் இந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு எங்களுக்கெல்லாம் படைத்திருக்கிறானோ அந்த விளக்கப்பட்ட விடயங்களை தவிர்த்து ரஹ்மத்துல மக்களாக மாற வேண்டும் என ஆரம்பமாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, யஹவல்லபனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் அல்லாத படைப்புகளை படைக்கின்ற பொழுது அவன் யாரிடத்திலும் ஆலோசனை கேட்கவில்லை. நான் மிருக இனத்தை படைக்கப் போகிறேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று சொல்லி அவன் யாரிடத்திலும் அபிப்பிராயம் கேட்கவில்லை. பறவை இனத்தை படைக்கப் போகிறேன், அந்த படைப்புடைய அமைப்பு விடயங்கள் என்ன என்பதை பற்றி ரப்பிலிருந்து தபாரக்கு வ தஆலா யாரிடத்திலும் அவன் ஆலோசனை கேட்கவில்லை. ஆனால் உலகத்திலே உயர்ந்த இனமாக கருதப்படக்கூடிய மனித இனத்தை படைப்பதற்கு முன்பதாக சிறப்பு மிக்க மஹ்லூக் என்று வர்ணிக்கப்படக்கூடிய மலக்குகளுக்கு அல்லாஹ் கேட்கிறான், நான் உலகத்திலே தலைமைத்துவத்திற்கு உரிய ஒரு மனிதனை படைக்கப் போகிறேன். ஹலீபா என்று சொன்னால் தலைமைத்துவத்துக்கு பொறுப்புடைய ஒரு மனிதன், பொறுப்புடைய ஒரு மனிதன். சாதாரணமாக சவுதி நாட்டை பொறுத்தவரையிலே ஹலீபா என்று சொன்னால் ஒரு ஏரியாவுடைய பொறுப்புதாரி அல்ல என்று சொன்னால் தலைமைத்துவத்துக்கு உரியவர். தபாரக்கு வ தஆலா மலக்கிடத்திலே கேட்கிறார், தலைமைத்துவம் தாங்கக்கூடிய வலிமை மிக்க ஒரு படைப்பை படைக்கப் போகிறேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று சொல்லி ரபுல் இஸ்ஸத் தபாரக்கு வ தஆலா கேட்கிறார். அவ்வாறு என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய அந்தஸ்தை எந்த அளவுக்கு மலக்கள் மத்தியிலே உயர்வுள்ளதாக சொல்லி வைத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இப்படியான ஒரு தலைமைத்துவத்துக்கும் பொறுப்புரிய ஒரு மனிதன், தனிநபராக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, சமூக சேவையோடு சம்பந்தம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, ஒரு திணைக்களத்துடைய ஒரு பொறுப்பு உள்ளவனாக இருந்தாலும் சரி, அத்துணை பேரும் தலைமைத்துவத்துக்கு தகுதி உள்ளவர்கள் தான். அப்படியான மனித இனத்துடைய மனிதனுடைய அதிகமான பேருடைய நிலைமை என்னவென்று சொன்னால், ஒரு சாதாரணமாக மனிதனாக இருக்கட்டும் அல்லது தொழிலோடு சம்பந்தம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, பாடசாலையிலே படிப்புக்கின்ற ஆசிரியராக இருக்கட்டும், அந்த பாடசாலைத்துறைய நிர்வாகத்துக்கு பொறுப்பு அளிக்கக்கூடிய அதிபராக இருக்கட்டும், யாருடைய நிலைமையிலேயும் கூட அதிகமான பேருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், வாழ்க்கையை பற்றி கேட்டா, தொழிலை பற்றி கேட்டா, குடும்ப விவகாரத்தை கேட்டா என்ன சொல்லுவாங்க, ரொம்ப மன அழுத்தமாக இருக்கிறது, எந்த காரியத்தை எடுத்தா கொண்டாலும் டென்ஷனா இருக்கிறது, ரொம்பவுமே விரக்தியா இருக்கிறது. இதுதான் அதிகமான பேருடைய வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மன அழுத்தம் இருக்கிறது, இந்த மனசு எதனால் ஏற்படுகிறது, நம்முடைய நிலைமை என்ன, ஷரிய இதுக்கான தீர்வு என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். டென்ஷன் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம் இருக்கிறது, இதனை இரண்டு வகையாக சொல்லலாம். முதலாவது விடயம் எங்களுக்கு இயற்கையாகவே தரக்கூடிய ஒன்று. பல நபுல வண்ணக்கும் விஷயம் உங்களை நாங்கள் பொருளாதாரத்தில் அழிவுகளை அல்லது குறைவுகளை எப்பொழுது நாங்கள் சொல்லிப்போம். உங்களுக்கு அதாவது ஒரு நேரம் சாப்பிட்டா ஒரு நேரம் சாப்பிட முடியல, பட்டினியின் மூலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டும் நாங்கள் சோதிப்போம். பொருளாதாரத்திலே அழிவுகளை கொண்டும் நாங்கள் என்ன செய்வோம், உங்களை சோதிப்போம். இந்த நேரத்தில் எங்களுக்கு டென்ஷன் வரும், மன அழுத்தம் வரும், விரக்தி வரும். இப்படியான காலகட்டத்தில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறை சாபிரி, அல்லாஹ் தந்த விடயம் நாம் பொறுமையோடு இருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, அந்த மக்களுக்கு நீங்கள் ஆசீர்வதியுங்கள், அவர்கள் சிறப்பான முறையில் சொல்லி வைங்கள் என்ற கருத்தை நம்முடைய சிறப்பு மிக்க குரானின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். இது ஒரு வகை. இரண்டாவது டென்ஷன் இருக்கிறது, இரண்டாவது மன அழுத்தம், மனிதனாகவே தேடிக்கொண்ட விடயங்கள் என்று சொன்னால், மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட நிலைமையிலே எப்பொழுது அவருடைய முயற்சி வருகிறதோ அந்த சூழ்நிலையிலே அவருடைய மன அழுத்தம் அதிகரிக்க ஆரம்பித்து வரும். சில நேரங்களில் என்ன செய்வாங்க, சிலருடைய நோக்கம் என்ன தெரியுமா, அவசரமாக பணக்காரனாக அவசரமான முறையில் ஒரு உயர்ந்த நிலைமையில வரணும், தன்னுடைய தொழிலுக்கு வருவாய்க்கு ஏற்றதை விட கூடுதலான நிலைமையில நாம் இருக்க வேண்டும், நாலு பேரை பார்த்து எங்களை ஒரு உயர்ந்த நிலைமையில கணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹலால் ஹராம் பார்க்க மாட்டாங்க, எந்த முறையில சரி ஒரு உயர்ந்த நிலைமையில வர வேண்டும் என்பதற்காக வேண்டி தனிப்படி தனிவு அவசரமான முறையில் சில முயற்சிகளை செய்வார்கள். 6 மாசம் போகல, எந்த வீட்டை உயர்தரமான முறையில கட்டினார்களோ, எந்த வாகனத்தை அவசரமாக வாங்கினார்களோ, அந்த வாகனத்தை அந்த கடங்காருடைய கையிலே கொடுத்து விட்டு ஊரை விட்டும் தலைமறவாகக்கூடிய ஒரு நிலைமை வந்து இப்ப இவருக்கு மனசுல பெரிய டென்ஷன் ஆகி, கண்ணியத்துக்குரியவர்களே, ரப்புலேந்தர் தபாரகத்தால நம்ம வாழ்க்கையில எல்லா விடயத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறான். மனிதனுடைய ஒவ்வொரு விடயத்துக்கும் கட்டுப்பாடு இருக்கிறது. குலு வஷரபு வலாத்து சிறுபு, ஒரு மனிதன் சாப்பிடுவது அவசியம், அதற்கு கூட என்ன இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு. அடுத்த ஊட்டில 10 கறி ஆக்கிறாங்க என்று சொன்னா, நாங்களும் 10 கறி ஆக்கித்தான் இருந்து படைக்கணும் என்கிற அல்ல, எங்களுக்கு 2 கறி ஆக்கித்தான் கொடுக்கணும் என்று சொன்னா, அந்த முறையிலே அந்த கட்டுப்பாட்டோடு வைத்துக் கொள்வதுதான் இஸ்லாம் என்பதை தெளிவான முறையில் சொல்லுகிறது. எங்களுடைய வீட்டில் திருமணம் நடக்கிறது, வேறு பல நிகழ்ச்சி நடக்கிறது, ஊரெல்லாம் அழைச்சித்தான் இருந்து கொடுக்க வேண்டிய நிலைமையை கொடுக்கணும் என்கிறது அல்ல, நம்முடைய வசதி கட்டுப்பாடு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறதோ அந்த முறையில நீங்க ஆக்கிக் கொள்ளுங்க என்பதைத்தான் நம்முடைய இந்த சபாரகத்தால குலு வஷ்ரபு வலா துஸ்ரிபு, இங்க சாப்பிடுங்க குடிங்க, அதற்குரிய வசதியை செய்து கொள்ளுங்க, என்ன செய்தாதீங்க, உதாரித்தனம் பண்ணாதீர்கள், அலட்சியமானவர் நடந்து கொள்ளாதீர்கள் என்ற கருத்தை நம்முடைய இந்த சபாரகத்தால சிறப்பு மிக்க குரானின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தூக்கம் ரொம்ப அவசியம். உரிய நேரத்தில் தூங்கி உரிய நேரத்தில் எழும்பினா உடைய வாழ்க்கையில ரொம்ப சரீர சுகம் ஏற்படும். குரான் தெளிவான முறையில சொல்கிறது, சுபாத்தா, உங்களுக்கு நாங்கள் தூக்கத்தை உங்களோட உடலுக்கு ஆரோக்கியமாக ஆக்கி வைத்திருக்கோம். சில வல்லரசு நாடுகளில் சிறை கைதிகள் இடத்துல இருந்து உண்மையை எடுக்க வேண்டுமா இருந்தால் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த கைதியை சில நாட்களுக்கு தூங்க விட மாட்டார்கள். தூக்கம் இல்லாமல் ஆக்கி இருக்கின்ற பொழுது அவருடைய சிந்தனையிலே பலவிதமான உளறல் ஏற்பட்டுவிடும், நோய் ஏற்பட்டுவிடும். அதனால சீரான புத்தி இருக்காது, அவன் சில நேரங்களில் உண்மையை கட்டி விடுவான். காரணம் என்ன? சீரான தூக்கம் இல்லாத காரணத்தினால் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய உடலிலே பலவிதமான நோய்கள் ஏற்பட்டுவிடும். குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுக்கு நாங்கள் தூக்கத்தை உங்க உடலுக்கு ஆரோக்கியமா தந்திருக்கோம், அதனால என்ன செய்யணும்? தூக்கத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. உரிய நேரத்தில் வந்தாச்சா நாங்க என்ன செய்யணும் என்று சொன்னா, சாப்பிட்டாச்சு, நம்முடைய தேவையில நிறைவேற்றியாச்சு, அல்லாட தூங்கியாச்சு, அது காலையில் எழும்பக்கூடிய பழக்கத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். அல்லாஹும்மா பாரிகில் உம்மத்தி ஃபீ புகூரிஹா. அதுக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரெல்லாம் அதிகாலையிலே எழும்பக்கூடிய பழக்கம் இருக்கிறதோ அந்த மக்களுக்கு யா அல்லாஹ் நீ அருள் புரிவாயாக, பரக்கத்து செய்வாயா என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையிலே ஒரு சிறப்பு மிக்க துஆவை செய்து வைத்திருக்கிறார்கள். மர்ம நாள் வரைக்கும் அதோடு யார் சம்பந்தம் உள்ளவராக இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் அதை கிடைக்கும். ஆகவே தூக்கத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. 12 மணிக்கு பின்னாலதான் ஒரு சுத்து விடமண்ட அவசியம் இல்ல. தூக்கத்தை கட்டுப்படுத்தி 12 மணிக்கு பின்னால நடுநி சிநீரம் ஊரெல்லாம் சுத்தி தேவையில்லாத விடயத்தில் நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னால் அது பின்னொரு காலத்தில் பாரிய விளைவை ஏற்படுத்தும் என்பதற்காக வேண்டித்தான் தூக்கத்துக்கு கூட ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதை குர்ஆன் தெளிவான முறையிலே சொல்கிறது. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வதஆலா ஒரு மனிதனுக்கு கொடுத்த பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, ஏழை விடயங்களாக இருந்தாலும் சரி, நம்ம தான தர்மம் வழங்குவதற்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. தர்மம் விளங்குவதும் சதகா கொடுக்கிறதுக்காக வேண்டி வீட்டில் கஷ்டத்தில் போட்டுக்கிட்டு நம்ம அள்ளி கொடுக்க சொல்லி குர்ஆன் சொல்லல. பல சுபத்தை தமிழீரா கையை ஒரையாளியாக விரித்திராதீங்க. நிறைய பொருளாதாரம் இருக்கிறது, எல்லாத்தையும் நான் தர்மம் செய்விடுகிறேன் என்று சொன்னபொழுது உங்களோட சந்ததிகளை கையேந்தி நினைக்கு வைத்து விட்டு நீங்க மரணிக்காத என்று சொன்னாங்க. உங்களோட சந்ததிகளை என்ன செஞ்சாங்க? கையேந்தி நினைக்கு விட்டுவிட்டு நீங்கள் போகாதீர்கள் என்ற கருத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கொடுக்கக்கூடிய அமலுக்கு தர்மத்துக்கும் ஒரு அழகான கட்டுப்பாடு வச்சிருக்கிறார். ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. நம்ம யாரோட பழகணும், எப்படி பழகணும், தேவையில்லாத உறவுகளை வச்சாச்சு, தேவை இல்லாத நட்புத்தனத்தை வச்சு நம்ம எல்லாம் என்ன ஜொலியா திரிஞ்சதுக்கு பின்னால ஒரு கஷ்டம் வந்து விட்டால், அந்த நட்புத்தனத்துல ஒரு கசப்பு வந்து விட்டால், இல்லாத தற்கொலை, இல்ல ஊரை விட்டு போற, இல்ல அதன் மூலமாக வேற யாருக்கு அநியாயம் செய்ய இப்படியான நிலைமை உருவாகி விட்டது என்று சொன்னால் என்ன நடக்கும்? அப்பதான் எங்களுக்கு டென்ஷன் அளவுக்கு அதிகமாக வந்துவிடும். அழகான முறையிலே இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான முறை சில முறைகளை சொல்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வதஆல மாபெரிய சக்தி உள்ளவர். குர்ஆன் சொல்லுகிறது, அவர் ஐத்து மல்மா அல்லது தஷ்ரபூன் அன்தும் அஞ்சல் துமோ மினல் முதல் அந்தகன் முஞ்சிலும். உங்களுக்கு தண்ணி இல்லாட்டி மலை தேடி நீங்க தொழுவுறீங்க, மலை தேடி துஆ செய்யறீங்க, அதற்காக வேண்டிய எத்தனை திட்டங்களை போடணுமோ அதற்குரிய திட்டங்களை எல்லாம் செய்கிறீர்கள். அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்கிறார், வானத்தில இருந்து பொழிகின்ற மழையை பாருங்கள், இந்த மழையை நீங்க இறக்கி வைக்கிறீங்களா அல்லது நாங்க இறக்கி வைக்கிறோமா? நாங்கள் நினைத்தோம் என்று சொன்னால் வானத்தில இருந்து பொழிகின்ற மழை உங்களுக்கு உபயோகம் இல்லாத மழையாக தண்ணீர் ஆக்கக்கூடிய சக்தி எங்க கையிலே தங்கி இருக்கிறது. அப்போ இஸ்ஸத் தபாரக வதஆல எங்களை பார்த்து கேட்கிறோம், இப்படியான சக்தி மிக்க ரப்புல் இஸ்ஸத் தபாரக வதஆல அவர் நினைத்ததை உடனடியாக செய்யக்கூடிய சக்தி உள்ளவர். இது ஆகு உண்டாகணும் என்று சொன்னா நடந்துடும், உடனடியாக உண்டாகும். அப்படியான ரப்புல் இஸ்ஸத் தபாரக வதஆல கூட இந்த வான பூமியை படைப்பதற்கு 6 நாட்கள் எடுத்திருக்கிறார். உடனடியாக செய்வதற்கு சக்தி நிறைந்த அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறார்? இந்த வான பூமியை படைப்பதற்கு 6 நாளை எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். விரக்தி வருகின்ற பொழுது, டென்ஷன் வருகின்ற பொழுது கண்டதை எல்லாம் செய்து உடைய வாழ்க்கைக்கு உலை வைத்து விடாமல் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வதஆல தெளிவான முறையில சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, எப்பொழுது நம்மளுக்கு நிதானம் இழந்து எல்லாத்துக்கும் அவசரப்படுவோம் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவசரமாக பதட்டத்தோடு நாங்கள் பாடுபடுகிறோமே அது ஷைத்தானுடைய முறையிலே உள்ளது. அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பம் இல்லாத செயல் என்ற கருத்தை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வதஆல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில சொல்லி கண்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவசரப்பட வேண்டிய சில விடயங்களும் இருக்கு. ஒருவர் வஃபாத் ஆகிவிட்டாரே, எல்லாம் நிறைய இருக்கு, அதை சில வேண்டியதான்.
ஒரு பெண்ணுக்கு தகுந்த கணவன் கிடைச்சிட்டார் என்று சொன்னா அதுக்கு அவனுக்கு பெரிய ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு இல்ல, உரிய முறையில் அவசரமா செய்து கொள்வதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. அதே நேரத்தில் என்ன செய்யற, இன்னைக்கு கடன் காலம் வந்து கடத்த பிடிக்கிறார் என்று சொன்னால், ஏற்கனவே வட்டிக்கு பணம் எடுத்து கடல், வட்டிக்கு பணம் எடுத்து ஜொலியா இருந்தோம், இப்ப நாங்க ஊரை விட்டு போக வேண்டிய கட்டம் வந்துருச்சு. இன்னொரு முறையில ஒரு பாரிய ஹராமான வேலையை செஞ்சுட்டு அவசரப்பட்டு செஞ்சுட்டு ஓடிடுறது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு டென்ஷன் வந்துருச்சா, மன அழுத்தம் வந்துருச்சா, பதட்டப்படாதீர்கள். அந்த பதட்டம் உங்களை தேவையில்லாத வார்த்தையுடைய சீரழிவுக்கு ஆக்கிவிடும். அது ஷைத்தானுடைய திட்டத்தில் உள்ளது என்ற கருத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில சொல்லிக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில பதட்டம் இருக்குது, தொழிலில் பிரச்சனை இருக்குது. அதற்காக வேண்டி என்ன செய்யலாம், அந்த டென்ஷன் வருகின்ற பொழுது எவை எவைகளெல்லாம் மார்க்கத்துக்கு முரடான விடயம் இருக்கிறதோ, சிலருடைய நிலைமையை பார்த்தா ஏன் பாப்பா குடிக்கிறீங்கன்னு கேட்டா கொஞ்சம் மன சந்தோஷத்துக்கு குடிக்கிறேன், மன அழுத்தம் நேரமும் டென்ஷன், நிம்மதியா இருக்க குடிக்கிறது. இதுவா எங்களுக்கு மறந்து எப்படி போல என்று சொன்னா, ஊச விழுங்கிட்டு இஞ்சி தண்ணியை குடிச்சா ஊசி கரைஞ்சிடும் என்ற ஒரு ஈமான் மாதிரி உள்ளது. ஊச விழுங்கிட்டோம் என்று சொன்னா இஞ்சி தண்ணியை குடிச்சா ஊசி மறைஞ்சிடுமா கரைஞ்சிடுமா? இல்லையே, இன்னும் ஆபத்து தவறு. ஆகவேதான் மனிதனுடைய வாழ்க்கையில இப்படியான மன அழுத்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது, டென்ஷனான நிலைமை ஏற்படுகின்ற பொழுது நிதானமாக நடக்க வேண்டிய பொறுப்பை தபாரக்கத்தாரா நபியின் மூலமாக எங்களுக்கு அடித்தார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படியான டென்ஷன் பதட்டம் ஏற்படுகின்ற பொழுது, மன அழுத்தம் ஏற்படுகின்ற பொழுது வரவேண்டிய மற்றொரு விடயம் என்ன தெரியுமா, நம்ம சீக்கிரமான முறையில கோபம் வந்துடும். ஒரு காலத்துல நல்லா இருந்த மனுஷன் பேசினா ரொம்ப அன்பா பேசுவாரு, இன்னைக்கு என்னன்னா சுடு சுடண்டு பேசுறாரு, முகத்துல பாயிறாரு, இவரை பேசவே மனம் இல்ல, இவரோட இருக்கிறது தகாது என்று சொல்லி ஒதுங்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு அஞ்சமான பேரிடத்துல இருக்கு. குர்ஆன் தெளிவான முறையில சொல்கிறது, கடுக்கடுப்பான மூஞ்சோடு நீங்கள் புழங்கினால், கோபத்தோடு புழங்கினால் மக்கள் என்ன செய்வாங்க, உங்களை விட்டு ஓடி விடுவார்கள் என்று நம்முடைய இஜ்ஜத்தபாரக நபி அவர்களுக்கு தெளிவான முறையில கொள்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, முன்னைய நபிமார்களுக்கு ரம்புல் இஜ்ஜத் தபாரக வ தஆலா வஹய பல முறையில் அனுப்பி வைத்தார். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவும் வஹி வரும், சில நபிமார்களுக்கு கனவின் மூலமாகவும் வரும், சில நபிமார்களுக்கு இல்ஹாம் என்று சொல்லி உதிப்பின் மூலமாகவும் வரும். அது அல்லாஹுடைய ஏற்பாடு. ஒரு நபி கனவு காண்றாங்க, வஹியுடைய அமைப்பில் அல்லாஹ் அறிவிக்கிறான், நபி அவர்களே நாளைக்கு காலையில உங்களோட வீட்டுடைய முச்சத்தில ஒரு பொருள் இருக்கும், அதை நீங்க சாப்பிட வேண்டும். இது முதலாவது விடயம். அதுக்கு பின்னாடி என்ன செய்யறான், பல பல விடயங்களை அல்லாஹ் அறிவிக்கிறான். மறுநாள் காலையில எழுந்து பார்த்தா வீட்டுக்கு முச்சத்தில் ஒரு பொருள் இருக்கிறான், அது வீட்டார் வச்சும் இல்ல அவங்க வச்சும் இல்ல, பார்த்தா ஒரு கருங்கல்லு மாதிரி இருக்கு, பார்த்தா கருங்கல்லு தான், கருங்கல்லு. அல்லாஹுடைய ஏற்பாடு, கருங்கல்ல எப்படி எங்க சாப்பிடுறது, இருந்தாலும் சாப்பிடத்தான் ஆகும். பிள்ளைய கொள்வது முறையல்ல. அல்லாஹ் ஏவினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதுவா நீங்க அருங்க என்று சொல்லி அல்லாஹ் கட்டளைக்கு அவங்க அடிபணிந்தாங்க. ஆகவே இந்த நபி அவர்கள் நினைக்கிறார்கள், தூக்கி பார்த்தா கருங்கல்லு, கருங்கல்ல சாப்பிட முடியாது, ஆனா சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படி எனக்கு பொழுது சாப்பிட்டாங்க. அல்லாஹுடைய கிருபை ரொம்ப சொத்தாக இன்பமாக இருந்துச்சு. அல்லாஹ் கனவின் மூலமாக எதை அறிவிச்சானோ அத்தனை விடயங்களையும் செஞ்சு முடிச்சாச்சு. நபி அவர்கள் நல்லாவிடத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நீ எதையெல்லாம் கனவின் மூலமா சொன்னாயோ அதையெல்லாம் செஞ்சிட்டேன், இதுக்குரிய தக்க விளக்கம் வேணும் அப்படி என்று சொன்ன பொழுது ரப்புல் இஸ்ஸத் பாரகவத்தார் அறிவிக்கிறார், நபி அவர்களே கனவில சொன்னேன் உங்க வீட்டு முட்டத்துல ஒரு பொருள் இருக்கும், அதை நீங்க சாப்பிடுங்க என்று சொல்லி நீங்க தூக்கி பார்த்தீங்க, அது பாரமான ஒரு கல்லா இருந்துச்சு, கல்லை எப்படி சாப்பிடுறேன்னு ஒரு கேள்வி வந்துருச்சு, இருந்தாலும் அல்லாஹுடைய கட்டளையாச்சு சாப்பிட்டுத்தான் ஆகணும் என்று சாப்பிட்டீங்க, ரொம்ப சொத்தாகவும் இனிமாவும் இருந்துச்சு அப்படி என்று சொன்ன பிடிச்சி அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் அறிவிக்கிறான், நபி அவர்களே இந்த கல்லீரி கல்லியா இது நினைச்சுக்கிறீங்க, இது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கடும் கோபம், இந்த கோபத்தால் இந்த கல்லால் மற்றவர்களை அடிக்கின்ற பொழுது அதை காயப்படுத்தி அதன் மூலமா எத்தனை விபரீதங்கள் வருமோ, இதே மாதிரி தான் நீங்கள் கோபத்தை பிரயோகித்தால், நிதானம் இல்லாமல் நடந்தால், பணிவில்லாமல் நடந்தால் என்ன நடக்கும், எத்தனையோ விபரீதங்கள் ஏற்படுத்துவார்கள். சிலாக்கள் கோபத்துல பேசுவாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்களோட பரம்பரை பரம்பரையா பேசுறது கடைசியில முகத்தை பார்க்க கூட கிடைக்காமல் போயிடும். ஆகவேதான் இந்த டென்ஷன் வருகின்ற பொழுது, மன அழுத்தம் வருகின்ற பொழுது இந்த நிலைமை வாழ வேண்டும். அதனாலேதான் அம்மன் சமார கொட்டல அறிவிக்கிறான், நீங்க கோபம் வருகின்ற பொழுது பணிவோடு நடந்து கொள்ளுங்க. அப்படி நடந்தால், நிதானத்தோடு நடந்தால் எப்படி அந்த கல்லு ரொம்ப இன்பமாக இருந்துச்சோ, இதே நிலைமைதான் உங்களோட வாழ்க்கையில பல வகையான பயன்களை அடைய முடியும் என்பதை தமிழ் இந்த சமாதான சிறப்பான முறையில் அறிவித்தார். கண்ணியற்றுக்குரியவர்களே, ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யார் ரசூலல்லா எனக்கு உபதேசம் பண்ணுங்க, அது நம்ம சுருக்கமா இருக்கணும், இந்த வாழ்க்கையில நம்ம ஆழமான விடயங்களை கொண்டு வரணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய தோழரே, நீங்க நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்க, பண்போடு நடந்து கொள்ளுங்க. இந்த பண்பற்ற நிலைமையில நீங்கள் நடந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பலவிதமான தீங்கு வரும் என்ற கருத்தை நபிகள்நாதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொல்லிக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நவீன வைத்தியர் என்ன சொல்றாங்க தெரியுமா, உங்களுக்கு கோபம் வந்துட்டு சொன்னால் என்ன செய்ய, குளிர்ந்த நீரினால உங்களோட முகத்தை கழுவிக்கிறீங்க. நவீன வைத்தியர் சொல்லுகிறார், 1438 வருடங்களுக்கு முன்னாடி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் சொன்னார், இன்னல் கல்ப மினஷ் ஷைத்தான் வைன்ன ஷைத்தான பலிச்ச மினன்னார். கோபம் இருக்குது, உங்களுக்கு மன அழுத்தம் வந்துருச்சு, டென்ஷன் வந்துருச்சு, கண்ட கண்ட மாதிரி பேசிடாதீங்க, அப்படியான கோபத்தின் மேல இந்த கோபம் படக்கூடிய நிலைமை இருக்குது, அது ஷைத்தானுடைய தீங்கிலே உள்ளது. ஷைத்தான் இதால படைக்கப்பட்டார், நெருப்பினால படைக்கப்பட்டார். நெருப்பு அணைக்கிறதா இருந்தால் தண்ணியை ஊற்றித்தான் அணைக்கும். 1437 வருடங்களுக்கு முன்னால நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு கோபம் வந்து விட்டால் நீங்க என்ன செய்ய, ஒதுவெடுத்துக் கொள்ளுங்க, அந்த குளிர்ந்தது உங்களோட கோபத்தை அடக்கும் என்று சொன்னார்கள் நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே இந்த நவீன வைத்தியர் சொல்லக்கூடிய கருத்து இன்றைக்கு சொல்றாங்க. ஆனால் 1438 வருடங்களுக்கு முன்னாலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்ற பொழுது, டென்ஷனான நிலைமை வருகின்ற பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை தெளிவான முறையில் சொல்லி தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, சிலருக்கு கவலை வந்தா அதே யோசிச்சுட்டு இருப்பாங்க, தலையில கைய வச்சுட்டு இருப்பாங்க, எந்த காரியமும் செய்ய போறதில்லை, அதுலேயே சிந்தனை இருக்கு. நடந்து கொள்றாங்களே இதே கவலையில இருக்கிறீங்களா, அப்படி இருக்காது, உங்களோட உடம்பே நாசமாகிடும், அப்படி செய்யாதீங்க, உங்களோட வாழ்க்கையை அழிந்துவிடும், ஆகவே நீங்க அதே நிலம் யோசிச்சு யோசிச்சு இருக்காதீங்க என்று சொல்லி இந்த டென்ஷன் வருகின்ற சமயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருவர், அவங்க சுவாமி ஒரு காலத்தில் ஒரு சஹாபியார் சுவாமி இல்லாம இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்க்க போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட அவர் சஹாபியா உட்கார வச்சு ரசூலுல்லாஹோட பேசுறாங்க. சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய சஹாபியாரே, உங்களை பார்க்கிறேன், உங்களுக்கு வந்த நோயினால நீங்க பணத்தை மன அழுத்தத்தோடு டென்ஷனோடு இருக்க எனக்கு நல்லா விளங்குது, ரொம்ப கவலையோடு இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, இந்த நோயினால் உங்களுடைய பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்பட்ட ஒரு புனிதராக ஆக்குவதற்கும் அல்லாஹ் உதவி செய்வான் சொன்னாங்க. உங்களுக்கு இந்த நோயினால கவலைப்பட்டு கவலைப்பட்டு கூட உடம்பு அழிச்சு கொள்ளாதீங்க, அல்லாஹு தாரா என்ன செய்யலாம், சில நேரங்களை இதன் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நிலைமை ஏற்படுத்தலாம் என்ற கருத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹிஜ்ரத்துடைய நிலைமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனது. அது ஹிஜ்ரத் வரலாறு மாத்திரமல்ல, நம்மட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கு. முன்னாய்ச்சல் எப்படி இருக்கணும், திட்டமிட்டு எப்படி செய்யணும், அந்த திட்டமிட்டு செய்வதனால எப்படி வெற்றி இருக்கு என்பதை எல்லாம் ஹிஜ்ரத்துங்களுக்கு ஒரு படிப்படியாக அந்த அருமையான ஹிஜ்ரத் இரவோடு இரவாக ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமையான சஹாபியார் யாரு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போய் தௌர் குஹைல இருக்கிறாங்க. இங்க உத்தரவிடப்பட்டாச்சு, முஹம்மது அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை கொண்டு வந்தா 100 சிறப்பு மிக்க ஒட்டக பரிசவர், கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் பொறுமதி உள்ளது இந்த காலத்தை பொறுத்த அளவில். குறைசி பாலிபர்கள் எல்லாம் ஒவ்வொரு குகையா பாக்குறாங்க. கடைசியாக கடைச்சு போய் தவுர் குகைக்கு முன்னாலதான் நிக்கிறாங்க. அந்த குறைசியனுடைய கால் பாலம் தருகிறது. என்ன ஒவ்வொரு குகையா தேடி தேடி கலைச்சு போன இந்த குகையை பார்த்துட்டு போமா அப்படின்னு கூட சொல்றாங்க. மத்த குறைசியர் சொல்றாரு, அது இந்த குகையை பாக்குறதுக்கு என்னப்பா இன்னைக்கு பாரு, காட்டு புறா அப்படியே முட்டை போட்டிருக்கு, காட்டில வாழக்கூடிய சிறந்து எல்லாம் வல விரிச்சு இருக்குது, மனுஷன் போறா சும்மா போவான, பிசிக்கிட்டாலியா போகணும், எப்படி போற அப்படின்னு பத்தவர் சொல்ற இல்ல வந்தத்தோட இதையும் பார்த்துக்கிட்டு போ. இந்த சட்டம் எங்க விளங்குது அங்கிற சுத்தியோட காதுக்கு படுகிறது. எப்படியோ ஒரு டென்ஷனான நேரம், கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாரு, ஒரு கவலையான நேரம், மன அழுத்தமான நேரம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில நடந்து கொண்டாங்க, சொன்னாங்க இந்த கவலையில இருக்காதீங்க, இந்த நிலைமையில இருக்காதீங்க, எங்களுக்கு கவலையை தீர்த்து தரக்கூடியவர் அல்லாஹ், நாங்க ரெண்டு பேர் மாத்திரமல்ல, எந்த நன்மையான காரியத்துக்காக வேண்டி வந்து எந்த சவுர் குகையில இருக்கிறோமோ அல்லாஹ் எங்களோடு உதவியாக இருக்கிறார். இவ்வளவு அழகான வார்த்தை. கவலையில் இருக்கிற சமயத்துல அந்த கவலையிலேயே தலையில கைய வச்சுக்கிட்டு காலம் எல்லாம் சிந்திச்சு சிந்திச்சு வேலை எல்லாம் பழுதாக்கிடாம இருக்க சன்னல்லாஹுல காட்டி தந்த முறைகளோட பார்த்து சொன்னாங்க எங்களோட இருக்கிறார். இதுதான் நம்ம வாழ்க்கையில கவலை வருகின்ற பொழுது, டென்ஷன் வருகின்ற பொழுது, மன அழுத்தம் வருகின்ற பொழுது நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறை இதுவாகத்தான் இருக்கும். ரசூலுல்லாஹுடைய காலத்தில் அவங்க கவலைப்பட்டதும் இல்லை, கவலைப்படும்படி சொன்னதும் இல்லை. இன்றைக்கு சுமார் இந்த டென்ஷனால கவலையால அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் தற்கொலை செய்து கொள்றாங்க. வாழ்க்கையில தற்கொலை அந்த டென்ஷன் வந்த உடனே ஏன் அவங்கவங்க தேடிக்கொண்டது இல்லையா, அதனால கண்ட்ரோல் பண்ண முடியல, இஸ்லாமிய அமைப்புல நடக்க முடியல, மார்க்கம் செல்லக்கூடிய அமைப்புல நடக்க முடியல, தற்கொலை செய்து கொள்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் தற்கொலை செய்து கொள்வதா மதிப்பீடு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது பெரிய கம்பு கொண்டு அடிக்கிறல்ல, ஈக்கி குச்சலா அடிக்கிற, ஏன் அடிப்பாங்க அவருக்கு? அப்படி அடிச்சாத்தான் ஒரு காலத்தில் நாம வளர்ந்து வந்தா பெரிய கம்பு வரும் என்ற ஒரு பயம் இருக்கும். ஆகவே நல்ல முறை நடக்க முடியும், பெரிய கம்பல் அடிப்பாங்களா இல்லையா? அது மாதிரி சில சோதனையை அல்லா தருகிறான் எதற்காவது என்று சொன்னால், பின்னொரு காலத்துல ஒரு பெரிய அழிவு வந்து நாங்க கஷ்டப்படாமல் இருப்பதற்காக வேண்டி இப்படியான சூழ்நிலையில எங்களோட தவறுகளை நாங்கள் உணர்ந்து அல்லாஹும் நாங்கள் நல்ல வழியில் நடப்பதற்காக வேண்டி சில சிறிய சோதனையை அல்லாஹ் தருகிறான் என்ற கருத்தை தமிழ் தபாரக வத்தாரா சிறப்பு மிக்க குரான் மூலமாக சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, சில பேரை யோசிப்பாங்க, நாங்க பாருங்க எவ்வளவு நல்ல அமல்கள் செய்யறோம், அல்லாக்கு பொருத்தமாக நடக்கிறோம், ஆனால் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்து கொண்டே இருக்குது, வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. பாத்தீங்களா, அவர வியாபாரமே முழுக்க தவறு, அவர் செய்யற வியாபாரமே மார்க்கத்துக்கு முரண்டானது, மனித அளவுக்கு வித்திடக்கூடியது, இருந்தாலும் நாளுக்கு நாள் முன்னாடி கொண்டே இருக்க மனுஷன். இன்னைக்கு வேணின ஓடினவன் அதாவது என்ன செய்யறா, இந்த கூட கார்ல போறாரு, வேன்ல போறாரு, ஒரு மாதிரி ஒரு அதாவது கூற வீட்டுல இருந்தவர் வீட்டுல இருந்தவரே இன்னைக்கு 3 மாடி கட்டுகிற ஜாம் ஜாமன் இருக்கிறாரு. ஆனா செய்யற அத்தனையுமே அநியாயம், இவன் இல்லையா நல்லா இருக்கிறான், நாங்கள் இல்லையா இது கஷ்டப்படுறோம் என்று கூட சில நேரங்களில் நாங்க நினைக்கிறோம். அப்படியான டென்ஷனான நிலைமையில அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறான், யாரெல்லாம் அல்லாவை மறந்து அல்லாஹ் எங்களை பிடிக்க மாட்டான் விரும்பின மாதிரி நடக்கலாம் என்று நினைச்சு செயல்படுகிறார்களே இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை மறந்து நடக்கிற சமயத்துல அடையும் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கும், மேலுக்கோலும் வாழ்க்கை சிறப்பாக இருந்து கொண்டிருக்கு. கடைசி ஒரு கட்டத்துல அஹதுனாஹும் பக்தன், திடீரென பிடிப்போம், ராவு நேரம் ஜாமத்துல போகக்குள்ளதான் 4 பேர் சுத்தி வளர்த்து பிடிச்சி மரியல்ல போடக்குள்ளதான் யோசிக்கிறது, அது சம்பளம் சோறும் தின்றாலும் பரவாயில்லை, ஒரு சாதாரண புட் பாஸ்கல்ல போனாலும் பரவாயில்லை, இந்த நிலைமைக்கு மாத்திக்கிட்டமே மூத்து வரைக்கும் இருக்க நினைக்குமா இல்லையா? இந்த அற்பத்தான தேவையில்லாத உறவு கணவன் மனைவியை வைத்துக் கொண்டு நம்ம தேவையில்லாத உறவில் ஈடுபட்டுமே இன்னைக்கு மனைவியும் இல்ல மற்றவரும் இல்லாத நிலைமையில அலைமோதி திரிகிறவே இன்னைக்கு யார் எனக்கு பொண்டர போறா என்று நினைக்க வேண்டிய ஒரு காலகட்டம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு நம்மட பிள்ளைகளை படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, படிச்சு என்னத்தை கண்டிட்டோம், ஆகவே கை நிறைய பணம் இருந்தா போதும் என்ற நினைப்பு தான் அதிகமான பேருக்கு. அதனால ஹலால ஹராமை பிரச்சனை வந்தா எங்களுக்கு போதும் என்ற அமைப்பில் சில பெற்றிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்கள், உங்களுக்கு தெரியும் சிறப்பு மிக்க குர்ஆன், இஸ்லாமிய மார்க்கம், கண்ணியமான குர்ஆன் இன்றைக்கு உலக மக்களுக்கெல்லாம் மேற்படையாக கிடைக்கும். வல்லரசு நாடுகளில் உள்ள வெள்ளையர்கள் குர்ஆனை ஆராய்ச்சி செஞ்சு இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். அந்த குர்ஆனுடைய ஆரம்ப வார்த்தை என்ன? வாசிங்க, சிந்திங்க, படிங்க, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உங்களோட அறிவை அல்லாஹ் வச்சிருக்க தலையில. இன்றைக்கு அதாவது சந்திர மண்டலத்துக்கு யாரு போற ஆராய்ச்சி செய்யற, யாரு மிருகமா போகுது இல்ல பறவையா போகுது, மனுஷன் தானே அங்க போறான். இன்னைக்கு புதிய புதிய கண்டுபிடிப்படுத்தினால் இன்னைக்கு சமையல் அறையில் சமைக்கிறமே யாரு கண்டுபிடித்தது? மனிதன் தான் கண்டுபிடித்தானா இல்லையா? இந்த அறிவை நாங்க பெறணுமா இல்லையா? இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், நம்ம பிள்ளை ஒரு டாக்டரா வரணும் வச்சுக்கொள்வோம், ஒரு ஹாபிலா வரணும் என்று நாங்க நினைக்கிறோம். ஆனா நம்மட வாழ்க்கையை பார்த்தா அஞ்சு நேரம் தொழுகை இல்ல, அந்த பிள்ளைக்கு செலவழிக்கிறதுக்கு ஒழுங்கான செலவழிப்பு கிடையாது, அந்த பிள்ளையுடைய படிப்பு விஷயத்துல கவனம் இல்ல, சமுதாயத்தை பத்தி சிந்திக்கிறது இல்ல. ஆனா மாற்று மருத்துவர் நம்மளை அடக்கி ஆளக்கூடிய நிலைமைக்கு நம்ம நிலை வந்துவிட்டு கண்ணியத்துக்குரியவர்களே, ஆகவேதான் குர்ஆன் சொல்லுகிறது பலம்மா நசு மாதுக்கிறு, அல்லாஹ் கூறிய அமைப்பிலே நடக்காமல் மறந்து விடுகின்ற பொழுது உங்களுக்கு கை நிறைய பணம் வரும், சால செல்வாக்கும் வரும், ஆனால் அகதனாகும் பக்தன் திடீரென உங்களை நான் பிடிப்போம் என்று சொல்லி பைதாகும் விரிசு, அப்பதான் நீங்க யோசிக்க வேண்டிய கட்டவை. வளமாக்கு உதாரணம் எழுதுறாங்க, உதாரணமா பாருங்க, வீட்டுல எலி இருக்கிறேன்னு வச்சுக்கிறீங்க, அந்த எலி எல்லா இடத்திலையும் மேயும். நம்ம ஒரு புதிய சேட்டை வாங்கி வச்சா அதையும் கடிச்சு, கல்யாணத்துக்கு வாங்கி வச்ச புடவையும் கடிக்கத்தான் செய்யும். இப்படித்தான் அந்த வேலை, அது வளமையா உள்ளதானே. சமையல் அறையும் அதுக்கு எல்லாம் முடியாது, எல்லா இடத்துக்கும் போயிடுது. இந்த சமயத்துல எலியை பிடிக்கிறதுக்காக வேண்டிய என்ன செய்யறாரு, அந்த வீட்டில் உள்ள பெண்மணி கருவாட்டையோ ஒரு தேங்காய் துட்டையோ சுண்டு ஒரு வாசமான முறையில எலி கத்தியில வச்சு வச்சாச்சு. இந்த எலி என்ன நினைக்கு தெரியுமா? சுபஹானல்லாஹ், இவ்வளவெல்லாம் ஊரெல்லாம் வேண்டி நான் ஆசைப்படுத்துறேன், ஆனால் இந்த வீட்டு பெண்மணி எனக்கு வாசமான சாப்பாடு இல்லையா தாரா, இவ்வளவு இறக்கமா தாரா, ஆகவே என்று சொல்லி என்ன செய்யறாரு, எல்லா இடத்தையும் சுத்தா சுத்தித்த ஆரம்பிச்சாச்சு. கடைசியா வந்து அந்த வீட்டு பொம்பளை வச்ச அந்த கருவாட்டு துணில வாய வைத்தால் என்ன நிலைமை வரும்? கழுத்துல எலிக்கத்தியுடைய கம்பி உளுந்தால் அது மரணமா இல்லையாங்க? இதுதான் நம்முடைய நிலைமை. பலமான சூமாதிக்கு கஷ்டத்துல நம்ம டென்ஷன் படுறோம், மன அழுத்தம் படுறோம், அவன் அப்படி வாழ்றான், இவன் இப்படி இருக்காது அப்படி நினைக்கிறது தான். ஆனால் அதுக்கு நினைமை வருகின்ற பொழுதுதான் நாம் யோசிக்க வேண்டிய கட்டணம் கண்ணியத்துக்குரியவர்களே. ஆகவேதான் இப்படியான மன அழுத்தம் வருகின்ற பொழுது நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறையை தமிழ் பாரக பத்தாரா சிறப்பு மிக்க குரானின் மூலமா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நம்ம கொஞ்சம் யோசனையோட நடந்து கொள்ளும். உங்களுக்கு தெரியும், இந்த கொழும்பு மாநகரில் ஒரு கட்டத்தில் ஒரு பிரச்சனை வந்த சமயத்தில் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இடையில ஒரு கட்டிட நிர்மாணத்தில பிரச்சனை வந்த சமயத்துல நல்லவர்கள் போய் சில அபிப்பிராயங்களை சொன்னாங்க. ஆனா அவங்க மஷோராவை ஏற்றுக்கொள்ளல, நீங்கள் எல்லாம் போங்க, எங்களிடத்துல பழம் இருக்குது, அப்படி இருக்குது, ஆயுதம் இருக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆகவே இப்படியான நிலைமையிலே பிரச்சனையை தீப்பதற்கு சீரான வழி இல்லாத காரணத்தினால் கிட்டத்தட்ட 300 குடும்பங்கள் அகதிகளாகப்பட்ட வரலாறு முஸ்லீம்களுக்கு இந்த இலங்கையுடைய வரலாறு இருக்கு. அதனாலேதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது, பிரச்சனையை சீரான முறையிலே பல வகையில நாங்க யோசித்து தீர்க்க வேண்டிய முறையிலே இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு கவலை வந்துருச்சு, டென்ஷன் வந்துருச்சு என்று சொன்னால் அது எப்படி முறையில அணுகிறேன் என்பதை நாங்கள் அணுகு செய்ய வேண்டியிருக்கோம். அதாவது 6 துல்காதா மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 சஹாபாக்களோடு எங்க போறாங்க, மக்காவுக்கு உம்ரா செய்வதற்கு கவனி போறாங்க. மதீனாவில 10 கழிச்சு அப்படி உம்ரா செய்ய போகின்ற பொழுது அந்த குறைஷியர்கள் முஸ்லீம்கள் வருகிறார்கள் என்பதை அறிந்த உடனே தடை போட்டாச்சு, இங்க உம்ராவுக்கு வரக்கூடாது, மக்காவுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கடையில பேச்சுவார்த்தை நடந்து கடைசியில ஹுதைபியா உடன்படிக்கைன்னு சொல்லி உடன்படிக்கை நடந்துச்சு. உமர் அது ஏதோ கேட்கிறாங்க, யார சூரம்லா உம்ரா செய்ய கூட்டி வந்தீங்களே, ஏன் நீங்க தடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன பொழுது சல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்ரா செய்யத்தான் வாங்கன்னு சொன்னேன், இந்த வருஷம் வாங்கன்னு சொன்னேன், இந்த வருஷம் உம்ரா செய்யும் உறுதியோடு சொன்னேன், இப்படி எல்லாம் சில வாதங்கள் நடந்துச்சு. அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என்ன அருமை சஹாபாக்களே, நாம் இஹ்ராத்தோடு வந்திருக்கிறோம், இஹ்ராத்தை களைய வேண்டும்,
ஆகவே உட தலைகளை உட முடிகளை களைஞ்சி முடிகளை இறக்கி குர்பான் கொடுங்க என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் கொஞ்சம் மனசுக்கு வேதனை, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு காலத்துக்கு பின்னால நாங்க வந்திருக்கிறோம், இருந்தாலும் எங்களுக்கு இது கை கூடவில்லை என்ற கவலையினால பேசாம இருந்துட்டாங்க. 1500 சஹாபாக்கள் அப்படி இருந்த உடனே ரசூலுல்லாஹ் எப்படி ஒரு கவலை வரும், எப்படி ஒரு டென்ஷனான நேரம், எப்படி எப்ப சமாளிக்கிற அப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுதுமே ஒரு பயணம் போகின்ற பொழுது ஒரு மனைவியை கூட்டி போவாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அங்க இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் இந்த கதையை சொன்ன உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க, யா ரசூலல்லாஹ் ஒரு 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 மஷூரா சொல்லு, ஒரு ஆலோசனை சொல்லு. என்ன ஆலோசனை தெரியுமா, முதலாவது நீங்களே இப்போ என்ன செய்ய முடிய இறக்கிடுங்க, அதுக்கு பின்னால குர்பான் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக போனார்கள், போய் குர்பான் முடிய இறக்கி குர்பானை கொடுத்தார்கள். அல்லாஹுடைய கிருபை, சஹாபாக்கள் பார்த்தாங்க ரசூலுல்லாஹ் முடிய இறக்கிட்டாங்க இல்லையா, இவங்க உடனடியாக உடைப்ப எல்லாருமே முடிய இறக்கிய குர்பானை கொடுத்து அந்த டென்ஷனான நேரத்தை அழகான முறையை முடிச்சுக்கோ. கண்ணியத்துக்குரியவர், இதைத்தான் நான் சொல்லி வைக்கிறேன், நம்ம மத்தியில ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு அழகான முறையை கையாள வேண்டிய பொறுப்பு, அது குடும்பமா இருந்தாலும் சரிதான், சமுதாய சேவையா இருந்தாலும் சரிதான், இந்த நிலைமையை கையாள வேண்டிய பொறுப்பு இடத்துல இருக்கிறது. அதே நேரத்தில் நிச்சயமான இந்த விடயத்தில் கொஞ்சம் மஷாரா ஒரு ஆலோசனையோடு நடக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நாமளாவை முடிவெடுத்து செஞ்சோம் என்று சொன்னா சில விவரங்கள் வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமதி 2nd பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய என்ன தெரியுமா, பத்ர் யுத்தம் பல படிப்பினர், அது ஒன்று என்ன தெரியுமா, நாங்க ஒன்ன நினைக்கிறோம் அல்லாஹ் ஒன்ன நினைச்சு வச்சிருக்கோம். இன்னைக்கு பாருங்க, பத்ர் யுத்தம் நடக்கிறதுக்கு முதலாவது ஏற்பாடு என்ன, அக்கே அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் வாராங்க, எப்படியாவது அவங்களை பிடிக்கணும் என்று சொல்லித்தான் சஹாபாக்கள் எல்லாம் திட்டமிட்டாங்க. அதை பிடிக்கிற மட்டும்தான் திட்டம், அல்லாஹ்வுடைய திட்டம் ஒரு பெரிய யுத்தத்தை வைத்து இஸ்லாத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று, இது யாருக்குமே தெரியாது, எந்த விதமான முன்னாயத்தமும் இல்லை. ஆகவே அபூ சுஃபியான் ஏதோ வேற வழியில போய் மக்காவுக்கு போயிட்டாரு சொன்னாரு, நான் வேற வழியால வந்துட்டேன் என்று சொன்ன பொழுது அபூ ஜஹல் எல்லாம் கிளந்திருந்தாங்க, இப்பொழுதே படைக்கு தயாராகவோ நாங்க போவோம் என்று சொல்லி அரைக்கோள் விட்டு ஏறிய வந்தாங்க. இந்த சம்பவம் கேள்விப்பட்டோம், ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை எப்படி இருக்கும், ஏன்னா எந்த யுத்தத்துக்கும் தயார் இல்லை, அந்த ஆயுத்தமே இல்லாத ஒரு நிலைமையில இப்படியா ஒரு நிலைமை ஏற்பட்டா எப்படி இருக்கும். தவக்கல் வைத்து மஷூரா பண்ணி யுத்தத்துக்கு வந்தாச்சு. ஒரு கிணத்தடியில போய் அந்த இடத்துல இருக்கிறாங்க, தயாராக இருக்கிறாங்க. ஒரு சஹாபியா கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அதாவது ஹுசைன் ஹுபாபிபின் முன்கதிர் என்ற சஹாபியார் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த கிணத்துக்கு கிட்ட நீங்க இருக்கிறீங்க, இது உங்களோட முடிவா இந்த இடத்துல இருக்கிற, அல்லது அல்லாஹு ஏறியே ஏவிரா, அல்லாஹ் ஏவியிருந்தான் என்று சொன்னா நாங்க ஒரு எட்டு கூட இதை விட்டு நகர முடியாது அப்படி என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல என்னுடைய அபிப்பிராய படிக்குத்தான் நான் இங்க வந்தேன். அந்த மூங்கதிர் சஹாபியார் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன், ஒரு டென்ஷனான நேரம், மன அழுத்தமான நேரம், இந்த நேரத்தில் ஒரு அபிப்பிராயத்தை நான் சொல்கிறேன், இந்த கிணத்தை விட இதற்கு பின்னாலே பல கிணறுகள் இருக்கு, நம்ம அந்த கிணத்தையும் தாண்டி இருந்தோம் என்று சொன்னால் வரக்கூடிய எதிரலுக்கு தண்ணியுடைய வசதி கிடைக்காமல் போய்விடும், ஆகவே அவர்களை இலகுவானவர்களை வெற்றி கொள்ள எங்களுக்கு வழியாயிருக்கும் என்னுடைய அபிப்பிராயம் என்று சொல்லி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவர் இல்லையா, சையிதுல் கௌனை, இந்த இக்கட்டான சூழ்நிலையில அந்த மஷூராவை ஆலோசனை கேட்டுக்கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணத்தையும் தாண்டி போயிருந்தால் அல்லாஹுடைய கிருபையினால் வெற்றி கிடைக்கும். இதுதான் நாம் படிக்க வேண்டிய ஒரு பெரிய படிப்பினை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கூதல் காஞ்சாங்க, இந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறை என்ன தெரியுமா, சிறப்பு மிக்க 4 பேரோடு ஆலோசனை கேட்டார். முதலாவது உசாம, உசாமத்து பின் ஸைத் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய வளப்பு மகனுடைய அந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார். ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர், ரொம்ப இரக்கமான மனிதர், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இரக்கமாது இவங்களும் இவங்களோட இரக்கம் அவரிடத்தில் கேட்டார். உசாமத்து பின் ஸைத் ரலியல்லாஹு ரொம்ப தெளிவான கருத்தை சொன்னார். இரண்டாவதா ஜெயரபி மனைவி எடுத்து கேட்டார், ஜெயனபு ரவி என்ற அழகான பெண், ஆயிஷா நாயகி நிகரான ஒரு அழகு இவர்களுக்கு ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் கூட என்ன சொன்னாங்க, ஆயிஷா நாயுடைய விடயத்துல நான் என்ன கண்ணையும் காதையும் பாதுகாத்துக் கொள்கிறேன், இப்படியான அவதூறு வருவதை பற்றி நான் பாதுகாத்துக்கு உண்மையை சொல்லுகிறேன் என்று அழகான முறையில சொல்லி அவங்க அழகான அபிப்பிராயத்தை சொன்னாங்க. மூன்றாவதாக அலிபின் அபிஸ்தான் படுத்த கேட்டாங்க, அவங்களும் அழகான ஆலோசனை சொன்னாங்க. நாலாவதாக பரீரா என்று சொல்லி ஆயிஷா நாயுடைய ஒரு பணிப்பெண், அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, ஆயிஷா நாயை சில நேரங்கள்ல மாவை ரொட்டி சுரத்து குழச்சி வச்சுட்டு தூங்கிடுவாங்க, ஆடு வந்து தின்னுட்டு போயிடும். அப்படி ஒரு அப்பாவியான ஒரு குணம் படைச்சவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த படுகிற சொல்றாங்க. நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை இருந்து நான் நீங்குவதற்காக வேண்டி சில வழிமுறைகளை எங்களுக்கு குர்ஆன் கண்ணியத்துக்குரியவர்களை எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்டது, ஒரு பயங்கரமான நிலைமையா இல்லையா, சூரிய கிரகணம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உடனடியா பள்ளிக்கு ஓடிடுவாங்க, படமான காத்தி வீசினாலும் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் கொஞ்சம் கருத்து போயிடும். சாபா கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ் காத்து தானே வீசுது, இதுக்கு பின்னாடி ஒரு மழை வருது. இல்ல, ஒரு காலத்துல முன்னைய நபிமாருடைய காலத்துல பலமான காத்தி வீசி அதுக்கு பின்னால பல அழிவுகள் வந்திருக்கு, அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப உள்ள ஒரே ஒரு வழி, இந்த டென்ஷனான நேரத்தில் நடந்து கொள்ளக்கூடிய வழி தொழுகைதான். தொழுகையை கொண்டும் புறமை பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கன்னு சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையின் மூலமா பறக்காக்குறார். கண்ணியத்துக்கு இன்னைக்கு காத்தி வீசினா வாழ்க்கையில டென்ஷன் வந்தா அவனை எப்படி கீழே தட்டுறது, எப்படி கொலை செய்யற, அவனுக்கு எப்படி அடிக்கிற, அவனோட வாழ்க்கையை சீரழிக்கிற எப்படி, இதுதான் நாங்க யோசிக்கிறோம். அதுவல்ல இங்க இதுதான் நிலைமை. அது மாத்திரமல்ல, இப்படியான நிலைமை வருகின்ற பொழுது நிச்சயமா நம்முட பாவத்தில இருந்து அல்லாஹ்விடத்தில் கேட்கும். கடைசியாக சொல்லி வைக்கிறேன், மழை பெய்யல, எங்களுக்கு விளைச்சல் இல்ல, பொருளாதாரம் எல்லாம் டல்லா போச்சு. அது மாத்திரம் இல்ல, எங்க அதிகமான பெண் குழந்தைகளுக்கு என்ன குழந்தை பாக்கியம் இல்ல, ரொம்ப கவலையோடு இருக்கிறோம், பெரிய மன அழுத்தத்தோடு இருக்கிறோம், என்ன செய்ய கேட்டாங்க. தேவையான மலையை உங்களுக்கு தருவார், உங்களோட குழந்தை பாக்கியத்தை தருவார், பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்படுத்துவார் என்ற கருத்தை ரப்பல் இஸ்ஸத் பாரக வத்தாலா தெளிவான முறையை சொல்லி காட்டுகிறார். அல்லாஹுடைய மாபெரிய பாக்கியத்தை பெறக்கூடிய மக்களாக பாவங்களை மன்னித்தருள்வாய், எங்களுடைய பெற்றோர் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தருள்வாய், இறக்கம் இல்லையா அல்லாஹ், எந்தெந்த நியமத்துக்களை நீங்களுக்கு தந்தாயோ அந்த நியமத்துக்களை நாங்கள் அழிவில் செலவழித்து விடாமல் உனக்கு பொருத்தமான முறையிலே அனுபவிக்கக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பாயா. மனிதன் என்ற அமைப்பில் நாங்கள் பல தவறுகள் செய்திருக்கலாம், மன்னிக்க கூடியவன் நீயாக இருந்து கொண்டிருக்கிறாய், கிருபையுள்ளையா அல்லாஹ், எங்கள் மீது ஞானத்தை இறக்கி வைத்து விடாது, மனதிலே நிம்மதியற்ற தன்மையை தந்து விடாது, வீட்டிலே சந்தோஷம் இல்லாத தன்மையை தந்து விடாது, எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள்வாயா. மேலான இவருடைய தாய்ந்தருடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயா. உங்களுடைய சந்ததிய எதிர்கால சந்ததியான பிள்ளைகளை சாலிஹான முத்தகையான பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், இந்த சமுதாயத்திலே படித்தவர்கள் உயர்ந்தவர்கள் அழகான முறையில முன்னேற நீயே கிருபை செய்து தருவாயா. குறிப்பாக இந்த ஏரியாவை படித்தவர்கள் மூலமாக சிறப்பிப்பாயாக, மார்க்க அறிவை கொண்டு சிறப்பிப்பாயா, பண்புள்ள மக்களை கொண்டு சிறப்பிப்பாயா, ஏன ஏரியாக்களுக்கு இதனை ஒரு முன்மாதிரியுள்ள ஏரியாவாக ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ்வுடைய மேலான தாய்ந்தருடைய குற்றங்களுடைய மன்னித்து தருவாயா. இவருடைய இறக்கமுள்ள ரஹ்மானுடைய இறுதி நேரத்தில் களிமான் ஒஃபாத் ஆகக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயா. நல்ல மர்ம நாளையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான அவருடைய ஆசீர்வாதத்தையும் உடைய மேலான திருலுக்காவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயா. மேலான எங்களுடைய துஆக்களை அங்கீகரித்து அருள் புரிவாயா. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.